எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் அனுபவத்தை சொந்தமாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான பாவங்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பல மட்டங்களில் ஒவ்வொருவர்களும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அவர்களுடைய நண்பர்களினால் சோதனை என்றால், இன்னும் சிலருக்கு அவர்களுடைய பொருளாதார விடயங்களில் தொழில் வாய்ப்புகளில் சோதனை என்றால், மற்றும் பலருக்கு அவர்களுடைய வீடுகளுக்குள்ளேயே பாரிய பிரச்சனைகள் மஷாக்கில்கள் இருப்பதை நாம் கண்காணிக்கக்கூடியதாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவரது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை சீராக அமையும் போது அந்த மனிதனுடைய இதர பகுதிகளை சீராக அமைத்து வைத்துக் கொள்வது அந்த மனிதனுக்கு மிக லேசாக அமைந்து விடுகிறது. குடும்ப வாழ்க்கை எப்பொழுது சீரற்றதாக, தான் எதிர்பார்த்திராத விதமாக அந்த குடும்ப வாழ்க்கை அமையும் போது அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவும் ஆற்றலும் நிதானமும் ஒரு மனிதனத்தில் இல்லாத போது அது குடும்பத்துடன் முடிந்து விடுவதில்லை, தொழிலும் பாதிப்பை ஏற்படுத்தும், சமூக வாழ்விலும் பாதிப்பை ஏற்படுத்தும், சில நேரம் நாட்டிற்கே அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு குழப்பகரமான வாழ்க்கையாக மாற்றிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் இஸ்லாம் மார்க்கம் வடக்கங்களை எவ்வாறு சொல்லித் தருகிறதோ, தீனுடைய அம்சங்களை எவ்வாறு தெளிவாக சொல்லித் தருகிறதோ, இது போன்று வீடுகளுக்குள் கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை எவ்வாறு சந்தோஷகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும், இல்லற வாழ்விலே நிச்சயமாக ஒவ்வொரு வீடுகளிலும் பிரச்சனைகள் உண்டாக முடியும், ஏற்பட முடியும், அப்படியான நிலைமைகள் வரும்போது ஒரு இஸ்லாமியன் என்ற வகையில், முஸ்லிம் என்ற வகையில் அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அனைத்து விடங்களையும் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் அந்த குர்ஆனை எங்கள் வரை கொண்டு வந்து சேர்த்த ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமண வாழ்வு என்று வரும்போது, கணவன் மனைவியினுடைய வாழ்வு என்று வரும்போது அந்த வாழ்க்கையை பலரும் பலவிதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் அந்த வாழ்க்கையை பிழையாக புரிந்து கொண்டதனால் இன்று வாழ்க்கையில் அவர்கள் பெரும் நெருக்கடிகளையும் சோகங்களையும் சந்திக்கிறார்கள். சில வீடுகளில் குழந்தைகள் அனாதைகளாக மாற்றப்பட்டு நடுச்சந்திகளில் அவர்கள் விடப்பட்டு அவர்களை பராமரிப்பதற்கு ஆள் இல்லாத பரிதாபமான நிலைமைகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவைகள் அனைத்துக்கும் காரணம் என்ன? திருமண வாழ்வு என்பதை சரியாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், தீனுடைய கண்ணோட்டத்தில் அவர் விளங்கி அதன் பிரகாரம் செயல்படாததுதான் அடிப்படையான காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர் நினைக்கிறார்கள் திருமணம் என்பது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை என்று. அடிமைத்தனம் என்றால் என்ன? திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய மனைவி தான் சொல்வதை எல்லாம் அவள் செய்து கொண்டு தனக்காக 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டு ஒரு அடிமைக்கு சமமாக அவனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் சிலர் அவர்களுடைய குடும்பங்களை அமைத்திருக்கிறார்கள். இரண்டாவது பக்கம் இன்னொரு சாரார் திருமண வாழ்வு என்பதை அது ஒரு வாழ்க்கையே அல்ல, அது வெறும் இரண்டு நண்பர்களை போன்று யாரும் எவரையும் மதிக்க தேவையில்லை, முழுமையாக நூற்றுக்கு நூறு இருவர்களுக்கும் சமமான உரிமை இருக்கிறது, யாரும் யாரையும் போற்றி மதித்து நடக்க தேவையில்லை என்ற தாண்டோண்டித்தனமான மிருகத்தனமான சிந்தனையுடன் இன்னும் சிலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் இஸ்லாம் வந்து சொல்கிறது, இல்லை திருமணம் என்பது அடிமை வாழ்க்கையும் அல்ல, திருமணம் என்பது யாரும் மற்றவருக்கு உரிமைகள் இல்லாத ஒரு பூரண சுதந்திர வாழ்க்கையும் அல்ல. இவ்விரண்டுக்கும் மத்தியிலும் கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹுகூக்குகள் உரிமைகள் இருக்கிறது, மனைவியும் தனது கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹுகூக்குகள் உரிமைகள் இருக்கிறது. இந்த இரண்டு பக்கங்களிலும் உள்ள உரிமைகள் பேணப்படுவதே உண்மையான கணவன் மனைவியினும் அந்த குடும்ப வாழ்க்கை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருந்து கொண்டு 13 நாட்கள் கடும் நோயுற்று அவர்களினால் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு கடும் தலைவலி ஏற்படும், தலையில் பெரும் கட்டு போட்டிருந்தார்கள். உதோ செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் போது தண்ணீர் கொண்டு வருவதற்குள்ளால் மயங்கி விழுகின்ற நிலைமை. அந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுகள் கூட தெளிவாக வெளிவராத நிலையில் மிம்பரினுடைய படிகளில் அமர்ந்தவாறு உம்மத்துக்கு அவர்கள் ஆற்றிய கடைசியான உரை என்பதாக அதிலே அவர்கள் அந்த முக்கியமான தருணத்தில் உலகிலே நேரடியாக மக்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி புத்திமதியாக மிம்பர் மேடையில் இருந்தவர்கள் ரெண்டு விஷயத்தை அழுத்தமாக சொன்னார்கள். ஒன்று, மேலுள்ளவனுடைய ஹக், இரண்டாவது தனக்கு கீழுள்ளவர்களுடைய உரிமை. உரிமைகளை பற்றி பேசினார்கள். அஸ்ஸலாத்து வமா மலகத் ஐமானுக்கும், அஸ்ஸலாத்து வமா மலகத் ஐமானுக்கும், தொழுகையை பேணுதலாக தொழுங்கள், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிய அடிமைகளின் உரிமைகளை கொடுங்கள். தொழுகை என்பது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு, அடிமைகள் தங்களுக்கு கீழே இருப்பவர்கள், அல்லாஹுடைய ஹக்கையும் பேணுங்கள், தனக்கு கீழுள்ளவர்களுடைய உரிமைகளையும் பேணுங்கள், இந்த உலகமும் மறுமையும் சீராகுவதற்குரிய இலகுவான வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்துவிட்டு அந்த ரெண்டும் சீராக்குவதற்கு வழியாக, வழிகள் என்று சொல்லாவிட்டாலும் வழியாக சொன்னார்கள். அன்ஃபிது ஜைஷ உஸாமா, ஹஜ்ரத் உஸாமாவின் தலைமையில் ஒரு ஜமாத், ஒரு படை தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த படையை அனுப்பி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அளவுக்கு தனக்கு கீழுள்ள அடிமைகள் என்றால் மனைவி பிள்ளைகளுடைய ஹக்கை எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனப்படுத்திருக்கிறார். அன்றே 11 நிமிடம் ஹஜ்ஜத்துல் வதாயிலே தனக்கு இஸ்லாமிய சட்டங்கள் இறக்கிய பிறகு செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜில் அந்த அரபாவுடைய மைதானத்தில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் செய்த அந்த குறுகிய குத்துபாவுடைய பிரசங்கத்தில் அவர்கள் வலியுறுத்திய முக்கியமான விஷயம் என்ன? உரிமைகளை பற்றி பேசினார்கள். ஆண்களுக்கு மிகவும் அழுத்தமாக பெண்களுடைய விஷயத்தில் விளையாடக் கூடாது என்பதை சொன்னார்கள். தொழுகை 5 நேரம் கடமை என்பதை அங்கு பேசவில்லை. ஜகாத் இத்தனை வீதம் கொடுங்கள் என்பதை விரிவாக அங்கு பேசவில்லை. மனைவியினுடைய கடமையை அழுத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்தகுல்லாஹ பின்னிசா, ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் இந்த செய்தி. பெண்களுடைய விஷயத்தில் முஃமின்களே, முஸ்லிம்களே, சஹாபாக்களே, அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பேச முடியும் என்பதற்காக, உங்களுடைய கை நிறைய காத்திருக்கிறது என்பதற்காக, ஆண் அருகில் முந்தியவன் என்பதற்காக, பெண்களின் உடல் வலிமையை விடவும் ஆண்களின் உடல் வலிமை மிகவும் மிகுந்தது என்பதற்காக அவர்களை அடக்கி ஒடுக்க நினைக்க வேண்டாம். அல்லாஹுவை ரொம்ப பயந்து கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் அந்த பெண்களை கைபிடித்தது அல்லாஹ்வுடைய அமானிலமாக, சும்மா உங்களுடைய கையிலே ஒரு பொருளாக தரப்படவில்லை, குத்துபா ஓதி அல்லாஹ் சொன்ன முறையிலே அவளை உங்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணினுடைய வழி பொறுப்புதாரி, நீ பாதுகாப்பா என்றொரு நம்பிக்கையிலே உன்னுடைய கையில் தந்திருக்கிறாய். நீ அவளுக்கு செய்யும் ஒவ்வொரு துரோகமும் அமானிதத்துக்கு செய்கின்ற மோசடி என்று உணர்ந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமனுத்தினார்கள். அந்த பெண்ணை தொடுவது உனக்கு ஹராமாக இருந்தது, அவளை நீ எப்படி ஹலாலாக்கினாய்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி அல்லது குர்ஆனிலே முறையான திருமணத்தின் மூலம் ஒரு பெண்ணை உனக்கு ஹலாலாக்கலாம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் நீ அந்த பெண்ணை ஹலாலாக்கினாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான உரிமைகள் என்ன என்பதையும், ஒரு மனைவி தனது கணவன் விடயத்தில் பெற வேண்டிய அதிமுக்கியமான உரிமைகள் என்ன என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆண்களே, நீங்கள் அந்த பெண்களுக்கு நல்ல முறையில் உணவளியுங்கள். ஆண்களே, நீங்கள் அந்த பெண்களுக்கு நல்ல முறையில் உணவளியுங்கள். காலத்துக்கு அந்தந்த காலங்களில் குளிர்காலமா சூடான காலமா, அந்தந்த காலத்துக்கு உங்களுடைய வசதிக்கு தக்கவாறான ஆடைகளை அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பெண்களுக்கு சொன்னார்கள். பெண்களுக்கும் கணவன் மீது ஒரு கடமை இருக்கிறது. அந்த பெண் அந்த கணவன்மார்கள் மார்க்கத்துக்கு முரணில்லாத கட்டளைகளை இடும்போது அதற்கு வழிபடுவதும், அந்த கணவன் இல்லாத நேரத்தில் கணவனுக்கு விருப்பம் இல்லாத எவரையும் வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருப்பதும், கணவனின் இருக்கையில் கணவனின் படுக்கையில் வேறு எந்த ஒரு அந்நிய ஆணையும் அந்த இடத்தில் அமர்வதற்கு அனுமதிக்காமல் இருப்பதும், கணவனின் பொருட்களை கணவனின் பணத்தை அநியாயம் மீன்வரையும் செய்யாமல் பாதுகாப்பதும் ஒரு மனைவியினுடைய பொறுப்பாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையிலே குறிப்பிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு வீடுகளுக்குள் ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது என்று சிந்தித்து பார்த்தால், தான் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் மற்றவர் தர வேண்டிய உரிமையை எனக்கு தரவில்லையே என்று கோஷமிடுவதுதான், என்று பிரச்சனையை கிளப்புவதுதான் அதிகமான வீடுகளில் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக உருவாகி சந்தி சிரிக்குகின்ற அளவுக்கு சத்தங்களை உயர்த்தி பேசி முழு ஊர்களிலும் பிரச்சனையாக உருவாகி காலை கோடு வரை போய் அங்கிருந்தே தலாத்தெனும் குடும்பத்தையே சோகத்தில் தள்ளும் இரத்த கண்ணீர் வடிக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு பிள்ளைகளை அனாதைகளாக நடுத்தருவில் விட்டுவிட்டு அந்த தகப்பன் சென்று விடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் மூலம் ரப்புக்கு தெரியும் ஆணை எப்படி படைத்திருக்கிறேன், அவனுடைய தன்மைகள் என்ன, பெண்ணை எப்படி படைத்திருக்கிறேன், அந்த பெண்களிடத்தில் இருக்கிற குணங்கள் தன்மைகள் என்ன, அதற்கு ஏற்றவாறு பிரச்சனைகள் வராத முறையில் வழிகாட்டல்களை அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கணவனை பொறுத்தவரையில் அவன் பெருமை பிடித்தவனாக இருந்தால் அந்த குடும்பம் உருப்படியாகாது. பெருமை தற்பெருமை, என்னை விட்டால் ஆள் இல்லை, எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும், நான் மற்றவர்களை மிதித்து நடப்பேன் என்ற அகம்பாவத்தில் யாரும் வாழ்ந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு நல்ல கணவருக்கும் மோசமான கணவருக்கும் அடையாளம் சொன்னார்கள். நபி அலைஹி ஸலாம் சொன்னார், ஒரு மனிதர் வீட்டுக்கு வரும்போது வரும் சத்தத்தை கேட்டாலே மனைவி பயப்படுகிறார், பிள்ளைகளும் பயப்படுகிறார்கள், அந்த வீடே மயான அமைதியில் இருக்கிறது. இவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் இவர் ஒரு நல்ல கணவர் அல்ல, அஷர்ருன்னாஸ், மனிதர்களிலே மிக கெட்டவர். அல்லாஹும் அவனை கெட்டவனாக பார்க்குகிறான். மனைவிமார்களை அடக்கி ஒடுக்கி, பிள்ளைகளை அடக்கி ஒடுக்கி, அளவுக்கு அதிகமாக தஜாவுதுல் ஹத், வரம்பு மீறி வைத்திருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள், ஒரு கணவன் ஞானியாக செயல்பட வேண்டும், ஹக்கீமாக ஞானி என்பவர் யார்? தாங்கிக் கொள்ளாத பிரச்சனைகள் மனைவியிடமிருந்து வரும்போது, எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத சோதனைகள் பிள்ளைகளிடமிருந்து வரும்போது, ஆவேசப்பட்டு அடித்து உடைத்து தீவிரமான தீர்ப்புகளுக்கு போய்விடாமல் அந்த நேரத்திலே பொறுமையாக இருந்து, பணிவாக இருந்து, நிதானமான தீர்வுகளை பெற்றுக் கொள்பவர் தான் ஒரு ஞானி ஆவார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெறும் ஒரு ஆபித் மட்டுமல்ல, ஜிஹாதுடைய களத்தில் முஜாஹித் மட்டுமல்ல, மதீனாவின் ஜனாதிபதி மட்டுமல்ல, முழு மனித சமூகத்தின் செய்தது மட்டுமல்ல, மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவர் என்பதையும் நிரூபித்து காட்டினார்கள், பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான தகப்பன் என்பதையும் நிரூபித்து காட்டினார்கள். திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, உங்களில் மிகச் சிறந்தவர் தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவர், மனைவியினால் வாழ்த்தப்படுபவர். அதனுடைய அர்த்தம், அவர்கள் சொல்லுகின்ற பாவங்களுக்கெல்லாம் தாராட்டு போடுவதல்ல, தனது நற்குணத்தை வெளிப்படுத்தி மனைவி மக்களின் பார்வையில் நல்லவர் என்று பெயர் பெற்றவரே சிறந்தவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன கைருக்கும் லி அஹ்லி, எனது குடும்பத்துக்கு நான் தான் மிகச் சிறந்தவர், எனது குடும்பத்துக்கு நான் தான் சிறந்தவர். அல்லாஹ் இந்த ரசூலை பார்த்துத்தான் குர்ஆனிலே மூணு விதமான எதிர்பார்ப்புள்ளவர்களுக்கு சொல்லுகிறார், உலகத்தில் வேறு யாரும் முன்மாதிரி கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அழகிய தெளிவான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய ரசூலிலே உங்களுக்கு மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனையா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பாருங்கள். பிள்ளைகளால் பிரச்சனையா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பாருங்கள். உலகத்தில் வேறு எந்த ஒரு விஞ்ஞானியின் கருத்திலும் அதுபோன்ற ஞானமோ முன்மாதிரியோ வேறு எங்கும் கிடைக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் கிடைப்பதை போன்று. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக யாருக்கு தெரியும்? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கதீரா, அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், மறுமை நாளிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசை வைத்து அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய, அல்லாஹுவை அதிகமாக திக்ர செய்யும் மனிதர்களுக்குத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சிலர் சொல்லுவார்கள் எங்களுடைய வீட்டில் பிரச்சனையே இல்லை, அல்லது சிலரை காட்டி சொல்வார்கள் அந்த வீட்டை பாருங்கள் பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அது ஒரு பொய்யான குடும்பமாக இருக்க வேண்டும். பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை, பிரச்சனை இல்லாத கணவன் மனைவி இல்லை. ஒவ்வொரு வகையில் அவர்களுடைய வீடுகளில் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனையின் நிறம் வித்தியாசம், பிரச்சனையின் வடிவம் வித்தியாசம், பிரச்சனையின் அடிப்படை வித்தியாசம். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை என்பது விட்டு வைக்கவில்லை, பிரச்சனை என்பது புகுந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பிரச்சனை உள்ள வீடு இருக்கிறது, ஒரு நாளைக்கு பல தடவை பிரச்சனை வரும் வீடுகள் இருக்கிறது, மாதத்துக்கு ஒருமுறை பிரச்சனை வரும் வீடுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனை ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயும் சிறந்த நற்பண்பாளர் என்று குர்ஆன் யாருக்கு நற்சான்றிதழ் கொடுத்ததோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளும் மனைவிமார்களோட பிரச்சனை இருந்தது. ஆனால் அந்த சம்பவங்களை பார்க்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் இப்படி பிரச்சனையா, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளுமா இப்படி பிரச்சனை என்று வெளிரங்கத்தில் பிரச்சனையின் தோற்றம் தென்பட்டாலும் நிதானமாக சிந்திக்கும் போது பல்வேறு படிப்பினைகளையும் அணுகுமுறைகளையும் பிரச்சனைகளுக்கு வழிகாட்டல்களையும் அல்லாஹ் அந்த பிரச்சனைகளின் ஊடாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட கணவராக இருந்தார்கள்? ஜௌஜுன் ஹகீமுன் ரஊஃபுர் ரஹீம், மிக இரக்கமுள்ள ஞானியான அன்பு பாசம் நிறைந்த ஒரு கணவனாகவே 11 மனைவிமார்களுடன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு மனைவியிடம் இருந்தும் வந்த பிரச்சனைகள் அம்புகள் எய்வதை போன்ற வகை வகையான பிரச்சனைகளை அவர்கள் கண்டார்கள். அந்த பிரச்சனைகளின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உண்மையான ஆண்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே அல்லாஹ் ரசூலுடைய வீட்டில் அப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்று அதிகமான மனிதர்களுடைய பழக்கம் என்ன? வீட்டிலே ஒரு பிரச்சனை வரும்போது ஊர் மதிக்கக்கூடிய எண்ணெய், நாடு மதிக்கக்கூடிய எண்ணெய், இந்த கிராமமே என்னை தலைவராக வைத்திருக்கும் நிலையில் எனது மனைவி என்னை இப்படி வைக்கிறாளா, இப்படி கலக்கிறாளா, தட்டி கேட்கிறாளா, எனது வாழ்க்கையிலே கேள்வி எழுப்புகிறாளா, மானத்திலே கை வைக்கிறாளா, என்னை விசாரணை செய்கிறாளா, ஆத்திரப்பட்டு அடி உதை சப்தமண்டே 4 பேர் சிரிக்குகிற அளவுக்கு பெரியொரு போர்க்களமாக நிதானம் இல்லாத ஆண்களுடைய செயற்பாடு இருக்கிறது. ஆனால் எல்லா சிறப்புகளையும் தன்னகத்தை உள்ளடக்கிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனைகளின் போது சில கட்டங்களில் சிரிப்பாலேயே பிரச்சனையை அடக்குவார்கள். இன்னும் சில கட்டங்களில் நல்லுபதேசம் செய்து செய்து பிரச்சனையை அடக்குவார்கள். இன்னும் சில கட்டங்களில் கோபம் வரும் இடங்களில் கோபத்தை விழுங்குவார்கள். இன்னும் சில கட்டங்களில் கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்புவார்கள். அதனால் தான் 11 மனைவிமார்கள், 11 வகையான குடும்பம், 11 குடும்ப பின்னணிகளில் இருந்த 11 வகையான பெண்கள், அதிலே அபூ சுஃபியானுடைய மகளும் இருக்கிறார், யஹூதியின் மனைவியும் இருக்கிறார், பல்வேறு குடும்பங்களில் இருந்து வந்த அந்த பெண்களுடன் எவ்வளவு சமாளித்து நடக்க வேண்டும்? எந்த ஒரு கட்டத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவிக்கு கூட கையை உயர்த்தி அடித்த சரித்திரமே இல்லை. குர்ஆனில் அனுமதி இருக்கிறது, புத்தி சொல்லுங்கள், படுக்கையில் இருந்து ஒதுக்கி வையுங்கள், அழுக்கும் கட்டுப்படாத மனைவிமார்களுக்கு காயம் வராத முறையில் அடித்து ஒழுக்கப்படுத்துங்கள் என்று அனுமதி இருக்கிறது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்குகிற அளவுக்கு கூட தேவை ஏற்படவில்லை. அவர்களுடைய ஞானம், பொறுமை, நட்பண்பு வருகின்ற எந்த பிரச்சனையையும் சிரிப்பால் உபதேசத்தினால் அடக்க முடியும் என்ற தைரியம் உலகத்தில் ஒரு சிறந்த நற்குண சீலராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றியது. ஒரு நாள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிலே விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டு பக்கத்து வீட்டில் இருக்கும் மனைவி அந்த ஒரு ருசியான உணவு சமைத்திருக்கிறார். நசாயி ஷரீஃபில் இந்த ரிவாயத் இருக்கிறது. அந்த மனைவி விரும்பினால் கணவனுக்கும் இந்த உணவை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். உணவு தட்டுடன் அடிமை வந்து நிற்கிறார். எந்த வீட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று நிற்கிறார்களோ, யாருக்கு கொடுக்கப்பட்ட திகதியோ வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே ஒரு மனைவிக்கு தவணை கிடைக்கும், அந்த மனைவிக்கு ஆத்திரம் வருகிறது. என் வீட்டிலே நான் சமைத்த உணவை எனது கணவர் ருசிக்க வேண்டிய நாளை பக்கத்து வீட்டுக்காரி அவளது சமையலை காட்ட இங்கு உணவு அனுப்புகிறாளா? ரோஷம் வருகிறது. பெண்கள் தனக்கென்று உள்ள ஒன்றிலே மற்றவர் பங்கு கூடும் போது அவளுக்கு வருகிற கோபத்துக்கு ரோஷம் என்று சொல்லப்படுகிறது. எனது நாளை இன்னொருத்தி உணவெடுப்பவா, ரோஷம் அடைகிறார். ஒரு கல்லை எடுத்து அந்த பாத்திரத்துக்கு அடிக்க பாத்திரம் கீழே விழுந்து உடைகிறது, உணவெல்லாம் சிதறி போகிறது. இவைகள் அனைத்தும் ரசூலுல்லா பார்த்து கொண்டிருக்க நடக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லா மஹ்ஷரிலே நபிமார்கள் ஷஃபாத்து செய்ய நடுங்கும் நேரம் துணிவாக ஷஃபாத்து செய்ய முன்வருகிற ரசூல், படைப்பினங்களிலே மிகச்சிறந்த ரசூல், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்த ரசூல் முன்னால நிற்கிறார்கள். மனைவி தன் தான் வாங்கி கொடுத்த பாத்திரத்தை
கல்லால் அடித்து உடைக்கிறால் கீழே விழுகிறது. எவ்வளவு ஆவேசம் வர வேண்டும்,
எவ்வளவு கோபம் வர வேண்டும்.
இந்த நேரத்தில் ஒரு மனிதர் கையை விரித்து அடித்தால்
அது ஒரு வீரமல்ல, அது
பெண்ணின் தரத்துக்கு இந்த ஆணும் இறங்கி இருக்கிறார் என்று,
பெண்ணின் அந்தஸ்துக்கு ஆணும் இறங்கி இருக்கிறார். ஆவேசத்தில் அடிக்கும் கணவர் ஒரு பெண்ணின் தரத்துக்கு இறங்கியவராகவே கருதப்படுவார்.
பெண்ணின் அறிவு புத்தி குறைவானதே,
ஆணின் புத்தி நிரப்பமானதே.
அதனாலே ஆண் அந்த ஆத்திரப்படும் இடங்களில் தன்னை சுதாகரித்துக் கொள்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார், அந்த இடத்தை சிரிப்பினால் சமாளிக்கிறார்கள்,
தான் குந்துகிறார்கள், குந்திக் கொண்டு உணவையும் பாத்திரத்தின் துண்டுகளையும் பிறக்குகிறார்கள்.
பிறக்கி பிறக்கையே அந்த மனைவியின் மனதில் இருந்த ஆவேசத்தை அடக்குவதற்காக
உம்முக்கும்
உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது என்று ரெண்டு மூன்று தடவை சொல்ல அடித்த மனைவியின் மனதில் இருந்த கவலை ரோஷம் குறைந்து விடுகிறது.
இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோஷம் இறங்கியவுடன் இந்த பிரச்சனை வீட்டுக்கு வெளியிலே போய்விடக் கூடாது, மற்ற வீட்டுக்கு இந்த சப்தம் கேட்டுவிடக் கூடாது.
அந்த மனைவிக்கு சொல்கிறார்கள், அடிமையையும் அனுப்பாமல் நிறுத்தி வைக்கிறார்கள். இதே போன்ற நல்லொரு பாத்திரம் உணவு வீட்டிலும் இருக்கிறது அல்லவா, அந்த பாத்திரத்தை அடிமையிலும் கொடுத்து அனுப்பி பிரச்சனை மற்ற வீட்டுக்கு தெரியாமலே மூடிப்பட்டு போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆவேசப்பட வேண்டிய இடத்தில் நான் ஒரு நிதானமான கணவர், நான் ஒரு விவேகியான கணவர்,
மற்றவர் வீட்டுக்கு சப்தம் கேட்காமலே இந்த ஆவேசமான கட்டத்தை அடக்கி விடுகிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறார். இன்னொரு கட்டத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னொரு நிலைமைக்கு முகம் கொடுக்கிறார்கள்.
ஹதரத் ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள்.
மனைவி அழுகிறார்.
மனைவிமார்கள் அழுதுதான் காரியங்களை சாதிப்பார்கள்,
தங்களது மனை கணவனை ரோசப்படுத்துவார்கள். கேட்டார்கள், சஃபியா மாத்தபுக்கு ஏன் அழுகிறீங்க?
சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உங்களோட மற்றொரு மனைவி என்னை பார்த்து யஹூதியின் மகளேன்னு சொன்னார்.
என்னை பார்த்து எவ்வளவு யஹூதி, யஹூதியின் மகளே என்று சொன்னா
எனக்கு பொறுக்க இயலாது யார சொல்லலாம். இந்த நேரம் ஆவேசப்படுகிற ஒரு கணவராக இருந்தால் அவருடைய கைகள் ஹதரத் ஹஃப்ஸாவின் கன்னத்தை பதம் பார்த்திருக்கும்.
ஆவேசப்படவில்லை, ரெண்டு பேருக்கும் இவருக்கு நீதி தேவை, அவருக்கு திருத்தம் தேவை, இந்த மனைவிக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். என்ன நீதி?
சொன்னார்கள், ஹஃப்ஸா நீ ஒரு நபியின் பரம்பரையில் பிறந்தவள்,
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை, இன்னொரு நபி உனக்கு சாச்சா
மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு நபிக்கு மனைவியாக தற்பொழுது இருக்கிறாய், என்னுடைய மனைவியாக இருக்கிறாய்.
இப்படி மூன்று நபிமார்களுடன் எனது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்படும் போது
ஹதரத் ஹஃப்ஸா எப்படி உன்னை பார்க்க அவர் பெருமைப்பட முடியும் என்றே ஹதரத் ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிதானப்படுத்தி விட்டு
இது போன்ற வார்த்தைகளை இனியும் பாவித்து அடுத்த மனைவி பிரச்சனைகளை கிளறக்கூடாது.
அதற்காக ஒரு வார்த்தையிலே முடித்தார்கள், இத்தகில்லாஹ யா ஹஃப்ஸா, ஹஃப்ஸா வார்த்தைகளை அளந்து பேசுங்க, அல்லாஹ்வை பயந்து கொங்க என்றார். பிரச்சனை முடிந்து விடுகிறது.
இன்னொரு கட்டம், தனக்கு வயது 55 தாண்டி இருக்கிறது,
15-16 வயது கூட ஆகாத
தனது இளம் மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் ஏதோ ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடம் கடுமையான தொனியிலே கேள்வி கேட்கிறார்கள்.
மனைவிமார்களிடத்தில் பொதுவாக அப்படி வழக்கம் இருக்கிறது, அந்தஸ்துகள் எல்லாம் வீட்டுக்கு வெளியிலேதான்,
வீட்டுக்குள்ளே போனால் கணவன் மனைவி என்றுதான் போக வேண்டும். ஹாஜி என்பதும் ஆலிம் என்பதும் காரி என்பதும் ஜனாதிபதி என்பதும் ஆசிரியர் என்பதும் துக்தூர் கலாநிதி என்பதும்
வீட்டுக்கு படிக்கு வெளியிலேதான், வீட்டுக்குள்ளே அவற்றை சுமந்து கொண்டு போக கூடாது. மனைவி ஒரு நன்மையாகவே அவளை பார்க்க வேண்டும். அதனால் தாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற கேள்வி எவ்வளவு சூடாக இருந்ததென்றால், வீட்டுக்கு முன்னால் தற்செயலாக சையிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கடந்து போகிறார்கள். எனது மகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இப்படி மோதிக்கொண்டு போகிறாரா? உள்ளே அனுமதி கேட்டு போகிறார்கள். மகளை கடிந்து பேசுகிறார்கள். கடும் கோபம் செய்தன அபூபக்கருக்கு. மகளை எப்படி பேசினார்கள் என்றால், மகளே என்று பேசினார்கள். எபினத்த உம்மி ரூமான், உம்மு ரூமானின் மகளே என்றார்கள். என் மகளே என்று கூட சொல்ல வாய் வரல, அவ்வளவு கோபம் தந்தை. மனைவியுடன் சம்பந்தப்படுத்தி உம்மு ரூமானின் மகளே, ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தை விட உடனே சப்தத்தை உயர்த்த உனக்கு எவ்வளவு துணிவா என்று அவரை பிடித்து அடிக்க பாய்கிறார்கள். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாம் நடுவிலே நின்று எதையும் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். ஹலரத் அபூபக்கரை நிதானப்படுத்துகிறார்கள். பின்னால் அவர்கள் வீட்டை விட்டு கோபத்துடன் வெளியேறுகிறார்கள். வெளியேறியவுடன் ஹலரத் ஆயிஷாவை பார்த்து சிரித்தவாறு சொன்னார்கள், ஆயிஷா பாத்தியா கைஃப அன்கத்துக்கு மின் ஹாதர் ரஜுல், இந்த ஆள் அடிக்க பாஞ்சாரே, உன்னை எப்படி நான் காப்பாத்தினேன் என்று பாத்தியான்னு கேட்டான். இந்த நேரத்தில் ஆத்திரமெல்லாம் அடங்கி வெக்கத்தில் மூழ்கி போன ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் திரும்பவும் செய்கிற அபூபக்கர் அந்த வழியாக போகிறார்கள். சிரிப்பு சத்தம் கேட்கிறது. உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். உங்கள் இருவரையும் சண்டை பிடிக்கும் நிலைமையில் அனுமதித்த நீங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருப்பதையும் நான் பார்க்க அனுமதிங்கள், அனுமதியுங்கள் என்றே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் போது, கது பாலாதாலி செய்துவிட்டோம், உள்ளே வாருங்கள் என்றே சைதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இறுதியாக இவைகள் பாருங்கள், ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான பிரச்சனைகள் எவ்வளவு நிதானமாக மற்றவருக்கு அந்த சப்தம் கேட்டு விடாமல், ஊருக்கு அந்த செய்தி தெரிந்து விடாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். இதை விடவும் பயங்கரம் தான், சில மனைவிமார்கள் கணவன்மார்களை சந்தேகப்படுவார்கள். 10 வகையான மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு வகை அரபிலே அந்த மனைவிமார்களை சக்காக்கா என்று சொல்வார்கள். அளவு கடந்த சந்தேகம், கணவன் என்னை விட்டுவிட்டு இன்னொருவரை பிடித்து விடுவாரோ என்ற அச்சம். இதனால் அவன் போகின்ற வருகின்ற இடங்களை எல்லாம் உளவு பார்ப்பான், பேச்சுக்களை தொடுத்து கேள்வி கேட்பான். சில நேரங்களில் சிறு பிள்ளைகளின் ஊடாக கூட எங்கு போகிறார் வருகிறார் என்று தகவல் அறிவான். அப்படிப்பட்ட மனைவிமார்கள் சிலருக்கு சிக்கலாக இருக்க முடியும். என்னை இவள் சந்தேகப்படுகிறாளே, நாடே என்னை நம்புகிறதே, என்னுடன் இருக்கிற இவள் நம்பவில்லையே என்று அதிசயப்பட்டு சிலர் விவாகரத்து கூட செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அதற்கு இடமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்தேகப்பட்டார்கள் மனைவிமார்கள். சுருக்கமான சம்பவம் தான். ஒரு நாள் இரவு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினார்கள். தலை மாட்டிலே செருப்பு இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா சொல்கிறார்கள், நான் தூங்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தூங்கியதாக நினைத்தார்கள். செருப்பை வெதுவாக எடுத்து சாரத்தை எடுத்துக் கொண்டு கதவை திறந்து வெளியிலே போய் கதவை மெதுவாக மூடிக்கொண்டு போனார்கள். நான் நினைத்தேன் என்னிடத்தில் நிற்க வேண்டிய நாளில் இன்னொரு மனைவியின் வீட்டுக்கு போறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைக்கிறார்கள். பரிதாபை அணிந்து கொண்டு நானும் கதவை திறந்து கொண்டு வெளியே போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரே ஜன்னத்துல் பகீக்கு போனார். நீண்ட நேரம் கைகளை உயர்த்தி உயர்த்தி துஆ செய்தார்கள். திரும்பி வருகிறார்கள். வரும்போது நானும் திரும்பினேன், வேகமாக நடந்தார்கள், நானும் வேகமாக நடந்தேன். ஒரு கட்டத்தில் ஓடினார்கள், நானும் ஓடி வந்தேன். கதவை திறந்து படுக்கையில் புரண்டு படுத்துக் கொண்டேன். கதவை திறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா தூங்கிக் கொண்டிருந்தீரே, இவ்வளவு இழக்கிறீங்க, நெஞ்செல்லாம் மேல போய் போய் வருகிறது, எங்கேயோ ஓடிட்டு வந்தது போல இருக்கிறீங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யார சொல்ல ஒன்றுமே இல்ல, லாஷரி ஒன்றுமே நடக்கலைன்னா இல்ல சொல்லுவியா அல்லாஹ் எனக்கு அறிவிக்க ஏற்பாடு செய்யவான்னு கேட்டார். சொல்லுவியா அல்லாஹ் எனக்கு அறிவிக்க ஏற்பாடு செய்யட்டுமா? அப்போதான் அதுல தாயிஷா ரவி அல்லாஹ் வந்தா, நான் தான் உங்களுக்கு முன்னால் வந்தேன் யார சொல்லல, ஒரு உருவம் எனக்கு முன்னால் தெரிந்தது நீராண்டு கேட்டார்கள் ஆமண்டார்கள். சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹும் ரசூலும் உனக்கு அநியாயம் செய்து விடுவார்கள் என்று நீ பயந்தீரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு கடிந்து தன்னை பின்துயர்ந்து தனது செயற்பாட்டை சந்தேகத்துடன் நோக்கியதற்காக எந்த வார்த்தை கொண்டும் திட்டி ஏசியதற்கு பதிலாக நடந்த உண்மையான நிலைமையை மனைவிக்கு சொல்லி அப்படியான நேரத்தை தனது நம்பிக்கையை மனதிலே வளர்த்து இப்படித்தான் அந்த மாதிரி நிலைமைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு படிப்பினை, இது வெறும் உதாரணத்துக்காக ஒரு நான்கு சம்பவங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏராளம் ஏராளம் சம்பவங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் இப்படியான நிலைமைகள் சோதனைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மீட்டி பார்ப்போம், நிச்சயம் அதிலே எங்களுக்குள்ள படிப்பனையான விஷயம் அங்கே இருக்கும். இதனை கொண்டு எமது குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்புடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக எடுத்து எல்லா நிலைமைகளும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஹயாத்தானவர்கள் மூத்தானவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. முஸ்லீம்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நசீபாக்குவாயாக. மஸ்ஜிதுகள் வியாபார நிலையங்கள் வீடுகள் அனைத்தையும் ரஹ்மானே உன்னுடைய கண்ணியத்தை கௌரவத்தை கொண்டவர்கள் அதைகள் அனைத்தையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லீம்களுக்கு சாதகமான நிலையை எல்லா காலத்திலும் பேணி தந்தருள்வாயாக. இஸ்லாத்தை பாதுகாக்கும் பாதுகாவலர்களை இந்த நாட்டுக்கு நீ உருவாக்கி தந்தருள்வாயாக.